கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கிருபையாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஓமைகளை பற்றின தியானத்திற்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஸோ இந்த ஓமைகள் குறித்த ஒரு ஆராய்ச்சி கடந்த சில மாதங்களாக நாம் செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த நாள் வரைக்கும் நாம் 25 ஓமைகள் நாம் அங்கே பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஒரு 5 சிறிய ஓமை பகுதிகளை நாம் பார்ப்போம். அந்த ஓமைகளை குறித்து ஆழமாக தியானிக்கிறதுக்கு நமக்கு அதில் அநேக காரியங்கள் இல்லை. ஆனால் அந்தந்த ஓமைகளினுடைய சாராம்சம் என்ன, அந்த ஊமைகள் சிறிய ஊமைகளாக இருந்தாலும் அதில் நமக்கு வைத்திருக்கிற அந்த படிப்பினை என்ன, அதை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஊமைகளோடு சேர்த்து இன்னைக்கு நாம் கிளாஸ் முடிக்கும் போது 30 ஊமைகள் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அது அல்லாமல் இன்னும் சில ஊமைகள் இருக்கு. அதில் ஒரு 10 ஊமைகள் என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், நாம் அதை பார்க்காமல் நாம் இந்த ஊமைகள் ஸ்டடி நாம் முடிக்கலாம். ஏன்னா அந்த 10 ஊமைகள் நம்முடைய பேசிக் ஸ்டடீஸில் நாம் ஆழமாக பார்த்த ஊமைகள் தான். அந்த கருத்துக்கள்லேருந்து எந்த மாற்றங்கள் கிடையாது. அந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் வரக்கூடிய பரலோக ராஜ்யத்தை பற்றின அந்த 7 ஊமைகள், ஐஸ்வர்யவானும் ஏழை லாசருவும் பற்றின ஊமை, அத்திமரம் பற்றின ஊமை. ஸோ இந்த 9 ஊமைகள் நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டும் என்கிற பார்ப்பதற்கு அதில் நமக்கு ஒரு புது விஷயங்கள் இல்லை. ஸோ நம்ம ஒருவேளை அந்த ஊமை ஸ்டடி எடுத்தோம்னா அதில் ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயங்களையே மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போது அதோடு நிறுத்திட்டு, அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 முக்கியமான ஊமைகள் இருக்குது. அந்த ஊமைகள் குறித்து வேணால் நம்ம மறுபடியும் அடுத்த 2 அல்லது 3 கிளாஸஸில் நாம் பார்த்து நாம் முடிக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது இந்த ஊமைகள் ஒரு வகுப்பு ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் நமக்கு செல்லும். அதற்கு பின்பு தேவனுடைய மேலான வழி நடத்துதல்ல நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு இந்த ஏற்ற காலத்தில் நாம் என்ன தியானிக்கணுமோ, என்ன காரியங்களை நாம் ஸ்டடி பண்ண வேண்டுமோ, அதைய தேவன் நமக்கு ஏற்ற வேலையில் தருவார். அந்த முயற்சிகளில் நாமும் அங்கே ஏறெடுக்கலாம். இன்னைக்கு நாம் 5 ஊமைகள் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 ஊமைகளும் எஜமான் பற்றியும் ஊழியக்காரன் பற்றியும் ஊழியக்காரர்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிற சின்ன சின்ன ஊமைகள் அனைத்துமே அதிகபட்சம் கர்த்தர் இயேசுவின் 2 வருகை அந்த காலகட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சிறு ஊமைகள். முதல் ஊமை நாம பார்க்கலாம். அதாவது வரிசையில 26 ஊமை, அதாவது பிரயாணப்பட்ட எஜமான் விழித்திருந்த காவல் காக்கிறவன். நீங்க எழுதிக்கலாம் தலைப்பு, பிரயாணப்பட்ட எஜமான் விழித்திருந்து காவல் காக்கிறவன். பிரயாணப்பட்ட எஜமான் விழித்திருந்து காவல் காக்கிறவன். தி பேரபிள் ஆஃப் தி ஆப்சன்ட் ஹவுஸ் ஹோல்டர் அண்ட் வாட்ச்ஃபுல் போர்ட்டர். மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 37 வசனம் மட்டும். மார்க் 33ல் இருந்து 37 வசனங்கள் மட்டும். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இந்த ஒரு சின்ன ஊமையில நாம் அங்க பார்க்கும் பொழுது வீட்டு எஜமான் ஆகிய ஒரு மனுஷன் அவரு புற தேசத்துக்கு பிரயாணமாக போகிறார். போவதற்கு முன்பு தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவன் அவன் என்ன என்ன வேலை செய்ய வேண்டும் என்று அவன் அவனுக்குரிய வேலைய நியமிச்சு விழித்திருக்கும்படிக்கு கட்டளையும் கொடுத்துட்டு அவர் சொல்றார். அப்போ அந்த ஊழியக்காரர்களாகிய நீங்கள் அந்த வீட்டெஜமான் எந்த காலத்துல திரும்பி வருவார் என்பது நீங்கள் அறியாம இருக்கப்படினால சோ எப்பொழுதுமே நீங்க விழித்திருங்க. ஏன்னா அந்த எஜமான் வரும்பொழுது நீங்க தூங்குகிறவர்களாக காணப்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து நீங்க உங்களை வந்து எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக அங்க காத்துக்கொள்ளுங்க. ரொம்ப சின்ன கருப்பொருளோட சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஊமை. சோ இந்த ஊமை எதை குறிச்சு எதற்காக அந்த நேரத்துல பேசப்பட்டுச்சு, யார்கிட்ட பேசப்பட்டுச்சு, யாருக்காக பேசப்பட்டுச்சு, நாம கேள்வி எல்லாம் கேட்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே பதிலு முந்தின ஒரு 4 வசனங்கள் அங்க இருக்கு. மத்திய அதுலயே 28 இருந்து 32 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றி அங்க பேசிட்டு இருக்கிறார். சீஷர்கள் வந்து அந்த நாள் காலம் பத்தி கேட்கும் போது 32 வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். சோ கிரைஸ்ட் வந்துட்டு சீஷர்கள் கிட்ட தம்முடைய இரண்டாம் வருகையின் காலம் குறிச்சு அங்க பேசுறார். பேசும்போது அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அந்த நாள் நாளிகை யாருக்குமே தெரியாது, பிதா ஒருவர் மாத்திரமே தான் அறிஞ்சிருக்கிறார், மனுஷகுமாரனுக்கு கூட அவங்க தெரியும். அப்படி சொல்லிட்டு இந்த நாள் இது எப்ப வரும் என்று உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊமை அங்க சொல்றார். இப்படித்தான் ஒரு எஜமான் கிளம்பி போனார், இந்த விஷயங்கள் எல்லாம் அங்க சொல்றார். ரொம்ப சிம்பிளான உண்மை தான். கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை, அந்த வருகை சம்பவிக்கிற காலத்தை பற்றின ஒரு ரகசிய தன்மை, அந்த ரகசிய தன்மைக்கு மத்தியில அவருடைய உண்மையான சீஷர்கள் கிட்ட அவர் எதிர்பார்க்கிற விழிப்பு, இந்த விஷயங்களுக்கு தான் இந்த உண்மை வந்து அங்க இயேசு கிறிஸ்து அங்க பேசுறார். ஆனா இது யார்கிட்ட பேசினார் அப்படின்னா தம்முடைய சீஷர்கள் கிட்ட பேசினார். சீஷர்கள் கிட்ட அவர் அந்த காலத்தை நேரத்தை பற்றி அவர் அங்க சொல்லுவதற்கு முயற்சி செய்யல. காரணம் ரொம்ப கேப் இருக்கும். கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட பேசின காலத்துக்கும் அவர் திரும்பி இரண்டாம் வருகையில வரக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆகுது, 2000 வருஷம். சோ இந்த 2000 வருஷம் பத்தி ஏன் அவர் அவங்க கொஞ்சம் கூட இன்டிமேட் பண்ணலன்னா சீஷர்களுக்கு, கண்டிப்பா அது பரிசுத்தாவி பெறாத நிலைமையில இருந்த சீஷர்களுக்கு மிகப்பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் உண்டாகும். இவர் 2000 வருஷம் கழிச்சு அவர் வர்றதை பற்றி கேட்க போறோம். சோ அப்போ அவர்களை தேவையில்லாம சோர்வடைய செய்யாமல் இருப்பதற்கு. சோ அப்ப ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அந்த பதில் அவங்க சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் இயேசு ஒரு போதகரா தம்முடைய சீஷர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். சோ அதனால என்ன சொல்லிடுறாரு, ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா அந்த எஜமான் உங்கள் எஜமான் எப்ப திரும்பி வருவார்னு உங்களுக்கு தெரியாததுனால அவர் வரும்போது நீங்க தூங்கிட்டு இருக்கவங்களா காணப்படாமல் இருப்பதற்கு நீங்க விழித்திருந்து உங்களை நீங்க அங்க காத்துக்கொள்ளுங்க. சோ இது கிட்டத்தட்ட இன்னொரு ஊமையினுடைய சுருக்கம். அந்த ஊமை வந்து லூக்காலேயே தான் இருக்கு, 19 அதிகாரத்துல அந்த தாழ்ந்துகள் பற்றின ஊமை நமக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அங்கே கூட ஒரு எஜமான் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு தூர தேசம் போகிறாரு. அப்ப ஊழியக்காரர் கூப்பிடுறார், அவங்க கையில தாழ்ந்துகள் கொடுக்கிறார், அதை வச்சு வியாபாரம் பண்ண சொல்றார். சோ திரும்பி வந்து வியாபாரத்தினுடைய கணக்கு அங்க விசாரிக்கிறார். சோ அந்த ஊமை போலவே தான் இந்த ஊமை. சோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். சோ அந்த அதாவது அந்த ஒரு மனுஷன் புற தேசத்துக்கு பிரயாணம் பண்றவர் யாரைத்தான் குறிக்குது இங்கேயும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தான் குறிக்குது. சோ அவர் பிரயாணமா போவது முதலாம் வருகையில வந்து வேலையை செய்து முடிச்சுட்டு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதையே அங்க குறிக்குது. சோ அவர் மறுபடியும் திரும்ப வருவது அவருடைய இரண்டாம் வருகையவே அங்க குறிக்குது. ஆனா இந்த உண்மையில ஒருவேளை ஒரு சின்ன சின்ன அறிவுரைகள் நமக்கு இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் நாம பாக்குறோம். 34 வசனம் நல்ல வசனம். அதாவது ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாய் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலை. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்போ கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையில இருக்க அந்த சுவிசேஷ யுகத்துல அவர் தம்முடைய சீஷர்கள் கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் பாருங்க. இந்த இடத்துல ரொம்ப அருமையா சுருக்கமா சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கிறார்? அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமிச்சு. சோ அப்போ ஒவ்வொரு உண்மையான சீஷனும் கிறிஸ்து இயேசுனுடைய சரீர அங்கத்துக்கும் இந்த சுவிசேஷத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு தனி வேலை அங்க இருக்கு. எது இதுல என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் அப்படின்னா சகோதர சகோதரிகளே எல்லாருக்குமே எல்லா வேலையும் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ், ஆனா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான விஷயம். நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், இதை உறுதிப்படுத்தி கொள்வதற்கு ரொம்ப ஷார்ப் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னா அவன் அவனுக்கு தன் தன் வேலை. என் வேலை உங்களுக்கு இல்ல, உங்க வேலை எனக்கு இல்ல. அந்த பாயிண்ட் தான் நம்ம இந்த அழைப்புல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சரீர அங்கமும் அந்த சரீரத்துல ஒரு தனிப்பட்ட வேலைய அவங்க பெற்றெடுக்கிறாங்க கர்த்தருடைய கரத்துல. அந்த அங்கம் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்க அந்த வேலை மாத்திரம் செய்யணும். இது வந்து ரெட் மார்க் போடணும், ரெட் லைட் போடணும் இந்த சமயத்தில். அந்த அந்த அங்கம் அந்த அங்கத்திற்கு நியமிக்கப்பட்ட வேலை மாத்திரம் தான் செய்யணும். இன்னொரு அங்கத்திற்குரிய வேலை கொஞ்சம் கூட அவங்க செய்யக்கூடாது. அதுதான் அந்த வசனம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து ரொம்ப பர்டிகுலரா சொல்றார் அந்த உண்மையில. சோ சுவிசேஷுக சரீர அங்கங்கள் இந்த அழைப்புல அவங்கள் நிறைவேற்ற வேண்டிய அல்லது பூர்த்தி செய்ய வேண்டிய அவங்களுக்குரிய ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த பங்கை அவர்கள் நிறைவேற்றணும், அந்த பங்கை மாத்திரம் நிறைவேற்றணும், மற்றவர்களுடைய பங்குக்குள்ள அவங்க நுழையக்கூடாது. இது ஒரு அருமையான ஆலோசனை நமக்கு இந்த உண்மையில அங்கிருக்கு. சோ அப்படி வேலையும் நியமித்து விழித்திருக்கும் படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். சோ இந்த வசனத்தினுடைய லிட்ரல் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சொல்ல முடியுங்களா? நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோ கர்த்தர் இயேசு இப்போ யூதர்களுடைய வழக்கத்தின்படி அந்த டைமிங் பேசுறார். அந்த 4 பாயிண்ட் சொல்றார் இல்லையா, நினைவு இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது சாயங்காலம், நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், காலை. எந்த டைம் சொல்ல முடியுங்களா? கரெக்ட். தேங்க்யூ. கரெக்ட். அப்போ ரொம்ப சிம்பிளா சொன்னா யூதர்கள் அவங்களுடைய இரவு பகுதிய 4 ஜாமங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. சோ முதலாம் ஜாமம் சொல்லும் பொழுது சாயங்காலம் 6 முதல் 9 வரை. சோ இரண்டாம் ஜாமம் 9 to 12, மூன்றாம் ஜாமம் 12 to 3, நான்காம் ஜாமம் 3 to 6. சோ இந்த 4 ஜாமங்கள் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் 3 மணி நேரம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 சம்பவம், சாயங்காலம், அப்புறம் நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், விடியற் காலம், எல்லாமே என்னன்னா அந்த ஒவ்வொரு ஜாமத்துக்குள்ள ஒரு பாயிண்ட். சாயங்காலம் கண்டிப்பா 6 to 7 நாம சொல்லலாம். அது எத்தனாவது ஜாமத்துக்குள்ள வருது? முதலாவது ஜாமத்துக்குள்ள. நடுராத்திரி கண்டிப்பா 11 to 12 தான் நாம சொல்ல முடியும். அது எப்ப வருது? இரண்டாம் ஜாமத்துல. சேவல் கூவும் நேரம் கண்டிப்பா முதல் முதல்ல சேவல் 3 கூவும். சோ அது 3 ஜாமத்துல ஒரு பாயிண்ட். விடியற் காலம் கண்டிப்பா 6, அது 4 ஜாமத்துல ஒரு பாயிண்ட். சோ இது அவங்களுடைய வழக்கத்தின் படி பேசலாம். சோ அப்போ அந்த எஜமான் எப்ப வருவார் என்பது தெரியாம இருக்கிறதுனால அவர் எந்த எந்த டைம்ல வேணா வரலாம். சோ அது யூதர்கள் வழக்கத்துங்க போய் பார்க்கும் பொழுது அந்த எஜமான் ஊழியக்காரர் அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த உறவுல அவங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த எஜமான் எங்கேயாவது போயிட்டு திரும்பி அங்க வரும் பொழுது அந்த எஜமான ரிசீவ் பண்றதுக்கு அந்த ஊழியக்காரன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம். சோ அதுலதான் அந்த ஊழியக்காரனுடைய உண்மை விசுவாசம் அது எல்லாமே அங்க வெளிப்படும். சோ அதை எங்கேயும் அப்ளை பண்ற. சோ இதெல்லாமே கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையில வாழ்ந்து கொண்டிருக்கிற சீஷர்களுக்கும் அதற்கு முந்தைய இருக்கிற சீஷர்களுக்கும் அந்த இரண்டாம் வருகை பற்றின எச்சரிப்பு தான் அங்க சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஸ்பெஷலா இல்ல. சோ ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். சோ இது ரொம்ப முக்கியமா லவோதிக்கேய சபைக்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பான வார்த்தை. ஏன்னா லவோதிக்கேய சபையினுடைய நிலைமை வாசிச்சோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம், வேற ஒண்ணும் இல்ல. அதிகமா வெளிப்படுத்தின விஷயம் பார்க்க போறது இல்ல. ஆனா லவோதிக்கேய சபை இது பார்க்கலாம். சோ லவோதிக்கேய சபைக்கு என்ன சொல்றாரு, 17 வெளிப்படுத்தின விசேஷம் 3 17 வசனம் வாசிங்க. ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நாம நம்மை வச்சு உணர்ந்து படிக்க வேண்டிய வசனம். சோ லவோதிக்கேயா காலப்பகுதியில இருக்கிற பாதங்களுக்குள்ள இந்த சிந்தை இருக்கும் நமக்கு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இந்த ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்க. எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஸ்பிரிச்சுவலா நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துல நான் வந்து முழுக்க பூர்ணம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தை ஏதாவது ஒரு வகையில் இந்த லவோதிக்கேயா காலத்தின் பரிசுத்தவான்களை வஞ்சிக்கும். சோ இது வந்து கிளியரா கர்த்தரே சொல்லிட்டா லவோதிக்கேயா பீரியடா நீங்க வாழ்றது உங்களுக்குள்ள இப்படி தாப்பா குணாதிசயம் இருக்கும் அவர் சொல்லிட்டார்னா அது அப்படித்தான் இருக்கும். ஆனா நம்ம அதைய நம்மை மேற்கொள்ள விடாம நாம் அதை மேற்கொள்வது தான் நமக்கு இருக்கிற டெஸ்ட். சோ அப்ப அதுதான் இங்க சொல்றாரு. சோ அவர் வரும்பொழுது தூங்குகிறவர்கள், ஏன்னா தூங்கக்கூடிய வாய்ப்பு இந்த லவோதிக்கேய சபை மெம்பர்ஸ்க்கு அந்த பலவீனம் அங்க இருக்குது, கண்டுபிடியாத படிக்கு நீங்கள் விழித்திருங்கள். சோ விழித்திருங்கள் சொல்லும் போல் எதுக்கு விழித்திருக்கணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ எதுக்கு விழித்திருக்கணும், கர்த்தர் இயேசுவோட இரண்டாம் வருகை சமயத்துல பொதுவா விழித்திருங்கள்னாவே எதுக்குதான் நமக்கு எதுக்குதான் இந்த எச்சரிப்பு வார்த்தை சொல்றாரு. நம்ம வந்து லிட்டரலா ஒண்ணும் தூங்க போறதில்லை, நம்ம லிட்டரலா தூங்கும்போது கத்திரேஸ் வர போறது இல்ல. சரி, விழுத்திருங்கள் சொல்லும்போது எதுக்கு விழுத்திருக்கு சொல்ல, ரொம்ப சிம்பிள் விஷயம். கரெக்ட், சத்தியங்கள். சத்தியங்கள்ல கூட கர்த்தரேஸ்னு இரண்டாம் வருகை வந்துடுச்சு வரல இதுதான் சொல்லும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் பற்றின ஆராய்ச்சி நமக்கு நம்ம மாம்சத்துல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தேவை. கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகை தீர்க்க தரிசனங்கள்னால உணர்ந்து ஏற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது, அதற்கு பிற்பாடு நம்முடைய சொந்த ரட்சிப்பு நிறைவேறும் வரைக்கும் அந்த பாத அங்கங்கள் வந்து அந்த தீர்க்க தரிசனங்களுக்கு விழிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து நம்ம ஒரு எச்சரிப்பா கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல நம்மளே கவனிச்சிருக்கிறீங்களா நீங்க, அதாவது நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த தீர்க்க தரிசனம் தெய்வீக திட்டங்கள் பற்றின ஆராய்ச்சி ஒரு பாயிண்ட் மேல நம்ம பண்றது கிடையாது. மேக்சிமம் என்ன பண்ணிடுவோம்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்டடியில அங்க இறங்கிடுவோம். இது வந்து மறுபடியும் ஒரு வார்னிங் சிக்னல். இங்க இந்த விழித்திருக்கிறது அது முழுக்க முழுக்க தீர்க்க தரிசன வசனங்கள். சோ அந்த விழித்திருக்கிறதுல இன்னொரு பாகம் கூட இருக்கு. நிறைய சமயங்கள்ல நாம உலகத்துல நடந்து நிறைவேறுகிற காரியங்களுக்கு விழித்திருக்கணும், ஆனா அதையவே அதற்கே விழித்திருந்துட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ உண்மையான தேவனுடைய பிள்ளை இந்த ரெண்டையும் கவனிப்பான். ஒரு தீர்க்க தரிசன அவர் தான் தீர்க்க தரிசி. யார் தீர்க்க தரிசி, தன்னுடைய நாட்கள்ல இந்த உலகத்தின் போக்க கூர்ந்து கவனிப்பாங்க, அதை அப்படியே தேவனுடைய வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இவங்க தான் தீர்க்க தரிசி. ஒரு தீர்க்க தரிசி ரொம்ப நாலேஜ், அவருக்கு அந்த டே டு டே லைஃப் உலகத்தின் போக்கு ஒவ்வொரு நாள் போக்கு கூட அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பார். சோ நாம கண்டிப்பா நாம் வந்து தீர்க்க தரிசிகள் இல்ல, ஆனா தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள். We are not prophets but we are students of prophecy. ரொம்ப பிரதர் அசில் ரொம்ப அருமையா சொல்லுவார். நம்ம வந்து இனிமேல் புதுசா ஒன்றும் சொல்ல போறது இல்லை, எல்லாம் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்கள். ஆனா அந்த விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பா நமக்கு கூட அந்த குணாதிசயம் வேண்டும். சோ இந்த வகையில வந்து நாம அங்க விழித்திருக்கணும். சோ இதுதான் அங்க சுவிசேஷம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு அங்க கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். பின்னாடி வசனம் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன். ஏன்னா யார் இந்த எல்லோரும்? ஆக்சுவலா இந்த பாரபிள் யாருக்கு தான் சொல்லிட்டாரு? அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த 12 சீஷர்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய இரண்டாம் வருகை குறிச்சு நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லோருக்கும், சுவிசேஷ யுகம் முழுவதும் வரப்போகிற சபை அங்கங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, விழித்து அங்க இருங்க. சகோதர சகோதரி, சோ ரொம்ப சோ இந்த உண்மை ரொம்ப முக்கியமா, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகையை பொறுத்த மட்டும் சபை எந்த அளவுக்கு விழித்திருக்கணும், எதற்கு விழித்திருக்கணும், விழித்திருந்து அவங்க எந்த காரியங்கள்ல ஈடுபடணும், இந்த விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிற உண்மை அவ்வளவுதான். இரண்டாவது உண்மைக்கு நாம் கடந்து செல்வோம். 27வது உண்மையாக மணவாளன் மற்றும் உபவாசம் பற்றின உண்மை. சிம்பிளா நீங்க அப்படி எழுதிக்கலாம், மணவாளன் மற்றும் உபவாசம் பற்றின உண்மை. பாரபிள் ஆஃப் தி பேரன் பிரைட் குரூம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2:19-20 வசனங்கள். மார்க் 2:19-20 நமக்கு சந்தோஷப்படுறதுக்கான ஆலோசனைகள் இருக்கு, இரண்டாம் வருகை குறித்த ஒரு அருமையான நிரூபணம் கூட இங்க இருக்கு. இந்த உண்மை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா, மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அவ்வளவுதான் பேசுறார் இந்த உண்மை. சோ இதுல என்ன பேசுறார், ரொம்ப இதுல ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா எந்த விஷயத்த பேசுறார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் அதே சமயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம், மணவாளனுடைய தோழர்களோடு இருக்கும் பொழுது தோழர்கள் உபவாசிக்க மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா இருப்பான். இதுதான் பாயிண்ட். சோ மணவாளன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ மணவாளனுடைய தோழர் யார்? அவருடைய மனவாட்டி ஆகிய சபை. அவ்வளவுதான். சோ இது முதலாம் வருகைக்கும் பொருந்தும், இரண்டாம் வருகைக்கும் பொருந்தும். அந்த ரீதியில இரண்டாம் வருகைக்கு இந்த வசனம் அருமையான ஒரு நிரூபணம். சோ முதல்ல இது முதலாம் வருகையில எப்படி நிறைவேறும் விஷயம் தெரியும் உங்களுக்கு. இந்த உண்மை எப்போ அவர் பேசினார், சோ பரிசேயர் சதுசேயர் வந்து கேட்கும் போது இந்த பேசுறோம். சோ யோவான் சீஷர் உபவாசிக்கிறாங்க, நாங்களும் கூட உபவாசிக்கிறோம், ஆனா உங்க சீஷர் உபவாசிப்பதில்லையே ஏன்? சோ அப்ப கர்த்தர் இயேசு சொல்றாரு, வெறுமனே உபவாசிக்கிறதுக்காக உபவாசிக்கிறதுங்கிறது பிரயோஜனம் இல்லாத விஷயம். உபவாசம் வந்து எதுக்கு உபவாசம் பாருங்க, மணவாளன் தோழர்களோடு இருக்கிறார், நான் வந்து என் சீஷர்களோடு இருக்கிறேன், இந்த சமயத்துல என் சீஷர்கள் எந்த காரணத்துக்காக அவங்க உபவாசிக்கணும்? கண்டிப்பா இல்ல, அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்க வேண்டிய காலம் இது. அப்படின்னா அது லிட்ரலான ஆகாரம் பத்தி மாத்திரம் சொல்லல, அந்த ஆவிக்குரிய ஆகாரம் பற்றி கூட. சோ கர்த்தர் இயேசு சீஷர்களோடு இருந்த காலம் மட்டும் அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய போஷிப்புல எந்த குறைவும் இல்லை, திருப்தியான ஒரு போஷிப்பு இருந்துச்சு. சோ அப்ப கர்த்தர் இயேசு சொல்றா, மணவாளன் அவங்களை விட்டு எடுபடும் காலம் வரும், கிட்டத்தட்ட 2000 வருஷம். சோ அந்த 2000 வருஷம் காஸ்பல் ஏஜ், அப்ப வந்து சீஷர்கள் உபவாசிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா சத்தியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சமே அங்க வரும் இருண்ட யுகத்துல. நெக்ஸ்ட் மணவாளன் அப்போ எடுபடும் காலத்துல அவங்க அப்படி இருப்பாங்க. சோ இது அந்த உண்மை அதோட முடியுது. பட் செகண்ட் கம்மிங் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் இரண்டாம் வருகைக்கு? சோ இப்ப இரண்டாம் வருகையில மணவாளன் வந்து இருக்கிறார், மணவாளனுடைய தோழர்களோடு தான் அவர் இருக்கிறார், அதாவது பாத அங்கங்களின் மத்தியில தான் அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். சோ இன்னைக்கு இந்த தோழர்கள் உபவாசிச்சுட்டு இருக்கிறாங்களா இல்ல திருப்தியா இருக்கிறாங்க ஆவிக்குரிய ஆகாரத்துல? உண்மையிலே எப்படித்தான் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப திருப்தியாக அங்க இருக்கிறாங்க. நமக்கு ரிவீல் ஆகிற ஒவ்வொரு ட்ரூத்தும் அது அருமையான எவிடன்ஸ். எதுக்கு தெரியுங்களா? நமக்கு எஸ் கர்த்தர் இயேசு இரண்டாம் பிரசன்னத்துல நமக்கு மத்தியில இருக்கிறார். ஒரு புது பாயிண்ட் மனசுல புரிஞ்சு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது ஒரு ப்ரூஃப், கர்த்தர் இயேசு அதை உங்களுக்கு இன்னைக்கு அழகா சர்வ் பண்ணிருக்கிறார். எப்படி? நமக்கு மத்தியில வந்து இருந்து சர்வ் பண்ணிருக்கிறார், இல்லைன்னா ஹேண்ட்ஸ் இல்லை. 1874 அப்புறம் பாத அங்கங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவிக்குரிய போஷிப்பும் மனவாளன் இங்க வந்து இருக்கிறதுக்கான அருமையான நிரூபணம். சோ அப்போ இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதல் என்றே கூட நாம் அங்க சொல்லலாம். அதாவது சொன்ன பிரகாரம் இப்போ அந்த ஆவிக்குரிய போஷிப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கறத நம்ம உணரும் பொழுது அதுவே ஒரு அருமையான நிரூபணம். அப்போ சொன்னப்புறமா பிரகாரம் கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில நமக்கு மத்தியில அங்க வந்து இருக்கணும். இது ஒரு இரண்டாம் வருகைக்கு ஒரு அருமையான ஒரு நிரூபணம். அது மாத்திரம் இல்ல, நம்ம நல்லா உணரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உண்மையில சகோதர சகோதரிகளே, மனவாளன் வந்திருக்கிறது உண்மைனா, அவரு போஷிக்கிறதும் உண்மைனா, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சாப்பிட்டுட்டு இருக்கணும். சாப்பிட்டு இருந்தா நாம எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும். முதல்ல வயிறு நிறைஞ்சோம்னா ஒரு திருப்தி வரும், ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆகாரத்தினால நமக்கு என்ன வரும்? பலன் வரணும், வரணும். இது இல்லைன்னா சம்திங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ட்ரூத் ரிவீல் ஆகிட்டே இருக்கணும், ட்ரூத்னால நம்ம பலப்பட்டுட்டே இருக்கணும். எதுக்கு மத்தியில? நிறைய வீக்னஸ்க்கு மத்தியில, நிறைய சோர்வுகளுக்கு மத்தியில, நிறைய சோதனைகளுக்கு மத்தியில, நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில இந்த ஸ்ட்ரென்தனிங் நம்ம உணர்ந்துட்டே இருக்கணும், இல்லைன்னா சம்திங் ராங், அவ்வளவுதான். ஏதோ எங்கேயோ தப்பாயிருது. மனவாளன் இருக்கிறது உண்மைனா தோழர்கள் சந்தோஷமா இருக்கணும், ஆகாரத்துலனால பூர்ண மனசு சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னா நாம கொஞ்சம் செக் பண்ணணும், யோசிக்கணும். அதுல எந்த விஷயம் எல்லாம் தப்பு இருக்காதுன்னா, மனவாளன் இருப்பார், மனவாளன் டேபிள் வச்சிருப்பார், அத நிறைய சர்வ் பண்ணிருப்பார், நமக்கு முன்னாடி சாப்பாடு எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு காரணம் நமக்கு என்ன வரல, நமக்கும் பசி எல்லாம் வரலாம், இல்ல பசிக்கெல்லாம் நிறைய பசிக்கும். ஆனா அது ஆனா இது சம்திங் நம்ம வந்து அந்த ஆகாரத்தை அதை நம்ம ஆசீர்வாதமா எடுத்து உட்கொள்ள முடியல. சோ அது ராங் வந்து யாரு கொடுத்தா இருக்கும்? மிஸ்டேக்கு நம்ம இடத்துல தான் இருக்கும். சோ இது வந்து காலத்துக்கும் சம்பவங்களுக்கும் ஒரு முரண்பாடு. மனவாளன் இருக்கிறாருன்னா அந்த தோழர்கள் சந்தோஷமா தாருங்க. இது நம்முடைய பர்சனல் லைஃப்ல நாம் உணர வேண்டிய ஒரு சின்ன விஷயம். சோ இந்த உண்மையினுடைய கருப்பொருள் இதுதான். அடுத்த உண்மை பார்க்கலாம், 28வது உண்மை. கல்யாணத்திலிருந்து திரும்பி வருகிற வீட்டஜமான் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். கல்யாணத்திலிருந்து திரும்புகிற வீட்டஜமான் மற்றும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் பற்றின உண்மை. கல்யாணத்திலிருந்து திரும்பி வர்ற வீட்டஜமான் மற்றும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். பேரபிள் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் த வெட்டிங் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 40 வரை.
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2வது சாபத்திலாவது 3வது சாபத்திலாவது வந்து அவர்கள் அப்படி இருக்க கண்டார் அவ்வூழியக்காரர் பாக்கியவாங்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டஜமானுக்கு தெரிந்திருந்தார் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்டமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாகிருங்கள் என்றார்.
ஆமாம், சோ இதுவும் இரண்டாம் வருகைக்கும் இரண்டாம் வருகையின் போது வாழ்ந்துட்டு இருக்கிற சபை அங்கங்களுக்கும் எச்சரிக்கக்கூடிய ஒரு உண்மை தான். சோ அப்போ இரண்டாம் வருகையை பற்றி கர்த்தர் இயேசு பேசும் பொழுது சொல்றாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் இருக்கிறதாகவும் நீங்க இருக்கணும். சோ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். 1 பேதுரு 2 அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் அழகா சொல்றார், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதா இருக்கணும். 1 பேதுரு 2 அதிகாரம் மன்னிக்கணும், 1 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. பாருங்க, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு. சோ டைட்டன் அப் யுவர் மைண்ட்ஸ், உங்களுடைய இருதயத்தின் சிந்தையா சீர்படுத்தி பலப்படுத்தி எச்சரிக்கை ஜாக்கிரதையோடு நீங்க காத்திருக்க வேண்டியனோ வேண்டியது அவசியம். ஏனோ தானோ சிந்தை இல்ல, ரொம்ப ஜாக்கிரதை உள்ள மனநிலைமையில நீங்க காத்திருக்க. அதான் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். எந்த அறை? மனதின் அறை. உங்கள் விளக்குகள் எரிகிறதாகும். பாருங்க, நீங்களே இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? விளக்குகளாக கூட இருக்கிறீங்க, சின்ன சின்ன விளக்குகள் தான். இன்னும் பெரிய விளக்காகல. பெரிய விளக்கு சபை மகிமை அடைஞ்சு கர்த்தர் இயேசுவோடு வெளிப்படும் பொழுது அந்த நீதியின் சூரியன் உலகம் முழுக்க பிரகாசிப்பீங்க. ஆனா இப்போ இல்ல, இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விளக்கு. உங்களுக்குள்ள அந்த சத்திய வெளிச்சம் இருக்கு, அந்த வெளிச்சம் வெளிச்சம் வந்துட்டே இருக்கும். சில பாயிண்ட்ஸ் தான், ஆனா அதே சமயத்தில் நமக்கு எச்சரிப்பு கூட. சோ அப்போ அந்த சின்ன விளக்குகளா கூட இருந்தா நீங்க அதிக அந்த விளக்குகளா இருக்கணும். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போதே உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். சோ அந்த ஆட்டிடியூட், கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகை சம்பந்தப்பட்டு சம்பந்தமா அவருடைய சீஷர்களுக்கு என்ன மாதிரி சிந்தை இருக்கணும்? எப்ப வருவார்? இந்த நிமிஷமா, அடுத்த நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையோட காத்து. பாருங்க, காத்திருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? முதல் விஷயம், அது நம்பிக்கை வெளிப்படுத்துது எஜமான் மேல, கண்டிப்பா வருவார். அப்புறம் காத்திருக்கிறது பொறுமை, அது மாத்திரம் இல்ல விழிப்புணர்வு, இதெல்லாமே அது வெளிப்படுது ஒரு வார்த்தை தான். பட் காத்திருக்கிறாங்கன்னா இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா எஜமான் மேல நம்பிக்கையோடு இருக்கணும், அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கணும். எதிர்பார்த்து நம்பிக்கையா பொறுமையா ஜாக்கிரதையா அவங்க காத்திருக்கணும். சோ இந்த ஆட்டிடியூட் வந்து சபை கிட்ட அங்க அவசியம், இந்த மனநிலை. அதுதான் சொல்றாரு. சோ அப்போ 35-36 கர்த்தருடைய 2வது வருகையை பத்தி பேசுது அவ்வளவு. சோ கர்த்தர் 2வது வருகையில அப்படி வருவார். எஜமான் வரும் போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம், இந்த 37வது வசனம். சோ எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். சோ முதல் உண்மையிலேயே நான் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கலாம், பட் திங்கி சேர்த்து சொன்னா உங்களுக்கு பிரயோஜனம். பாருங்க, இந்த விழித்திருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னோம், எதுக்கு விழித்திருக்கணும்? தீர்க்கம். சோ இந்த ஊமை கூட எதை பத்தின விழிப்பு வேணும்னு சொல்றாரு? 2வது. ஆனா அதோடு நிறுத்திடக்கூடாது. பிரதர் ரசல் கமெண்ட்ஸ்ல சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சொல்லணும். நம்ம விழிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் இயேசு 2வது வருகையில எப்போ வருவார்? விழித்திருந்தோம், அதை நாம் என்ன கூட பண்ணிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கோம். அவர் 2வது வருகையில வந்திருக்கிறத தீர்க்க தரிசனங்கள் மூலம் உணர்ந்து மனக்கதவு திறந்து அவரை உள்ள ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட போஷித்துட்டு இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனா இதோட இந்த விழிப்பாரு மேக்சிமம் இங்கதான் நாம் நினைக்கிறோம், இதோட நினைக்கிறோம். சோ அந்த விழித்திருக்கிறதே முடிஞ்சு போச்சு, இல்லவே இல்லைன்னு முடியவே இல்லை. நெக்ஸ்ட், சபையினுடைய மகிமை குறிச்சு விழித்திருக்கணும். நாம விழிச்சிருக்கிறதுனா என்ன மறுபடியும் பார்த்தோம்? விழிச்சிருக்கிறதுனா தீர்க்க தரிசன வசனங்களை ஆராய்ந்து தியானிச்சு எப்போ நிறைவேறும் காரியங்கள் காத்திருக்கிறது, அதுதான் விழித்திருது. சோ கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை விஷயத்துல ஓகே, ஏதோ அவருடைய கிருபியில விழித்திருக்கிற ஜனங்களா இருந்து இன்னைக்கு நாம அது அதைய ஏற்றுக்கொண்டு உணர்ந்திருக்கிறோம். ஆனா அதோட அந்த விழிப்புணர்வு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இன்னும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் 2 முக்கியம், சபையினுடைய மகிமை, நெக்ஸ்ட் இந்த பூமியின் மேல கர்த்தர் இயேசுனுடைய அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் ஸ்தாபிக்கிற விஷயம். சோ இந்த 3 விஷயத்துக்கு நாம விழித்திருக்கணும், கண்டிப்பா அது நம்முடைய ஜீவக்காலம் முழுவதும் வந்து விழிப்பு. சோ உண்மையிலேயே பாருங்க, இந்த வசனத்தோட இசைந்து தான் தேவனுடைய வழி நடத்தல் இருக்கு. சோ இப்போ சகோதரர்கள் மூலம் அது நம்ம சபையினுடைய முடிவு குறிச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கிற வசன பகுதிகளா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியற மாதிரி பூமியில ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது குறிச்ச கருத்து ஆய்வாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த விழித்திருப்பு விழித்திருங்கள் வார்த்தைக்குள்ள அங்கு வரும். சோ அது மில்லேனியல் பிக்சர்ஸ், எஸ் மஸ்ட், கண்டிப்பா செய்யும். ஒரு வேளை இந்த முயற்சிகள் இல்லாட்டி தான் நாம் இந்த வசனங்களின் படி கேள்வி கேட்கணும், நாமோ இந்த இந்த காரியங்களுக்கு இன்னும் வசனங்களின் அடிப்படையில விழிச்சிட்டு இருக்கிறோமா இல்லையா. அந்த விழிச்சிருக்கிறதனுடைய வெளிப்பாடு இந்த முயற்சிகள்ல தெரியும். இது ஒரு அருமையான முயற்சி சகோதரர்கள் மூலம் தேவன் நமக்கு அங்க கொடுக்கிறோம் அந்த ஆவிக்குரிய ஒரு ஆகாரம். பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசன வசனங்கள், கண்டிப்பா தேவநதி நிறை அது அதுதான் உண்மை என்று சொல்லும் பொழுது தேவநதி கண்டிப்பா இந்த கொஞ்சம் வருஷத்துல நம்ம நிரூபிப்போம், அது சந்தேகமே இல்லை. இந்த மாதிரி முயற்சிகள் பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை செய்து கொண்டே தான் இருக்கும். சோ அப்போ அந்த விழித்திருங்கள், அந்த மூணு பாயிண்ட்ஸ் நம்ம விழிச்சிருக்கணும். கர்த்தரேசன் இரண்டாம் வருகை மாத்திரம் இல்ல, சபையினுடைய மகிமை சம்பந்தப்பட்ட காலங்கள் விஷயத்துல கூட, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுடைய காலங்கள் பற்றின விஷயத்துல கூட. சோ எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அரை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சோ நாம அந்த ஒரு கர்த்தர் இயேசுவினுடைய போஷிப்புல தான் இருக்கிறோம். ஆனா பிரதர் அசல் இந்த விஷயத்துல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்றார், என்னன்னா எஜமானுக்கு முதல்ல ஊழியம் செய்யாம எஜமான் உங்களுக்கு ஊழியம் செய்வார்னு நீங்க என்ன பண்ண வேண்டாம். அந்த பாயிண்ட் பண்ணும். சோ இப்ப எஜமானுக்கு முதல்ல ஊழியக்காரர் என்ன பண்ணணும், கரெக்ட் வசனம் கிளியர், அவர் வந்ததை நாம் ஏற்றுக்கொண்டாவே நம்மளை உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுவார், போஷிப்பார், அதாவது ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துறார். ஆனா அதற்கு முந்தைய அந்த ஊழியக்காரன் நினைக்கணும் அந்த எஜமானுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். சோ அப்போ நம்ம பாட்டில் இருக்கிற சர்வீஸ் நாம நினைக்கணும், நாம் தேவனுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு செய்ய வேண்டிய அந்த ஊழியம் அது நினைச்சு பார்க்கணும். அது இருக்கும் போதுதான் ரொம்ப கரெக்டா அவங்களுக்கு அந்த எஜமானுடைய போஷிப்பு கூட அங்க இருக்கும். சோ அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். மறுபடியும் இங்க அன்சர்டனிட்டி, அவர் எந்த ஜாமத்துல வருவார் தெரியல. சோ அப்படித்தான் அங்க வைக்கிறார். சோ அதனால தான் விழிச்சா இருக்கணும். அப்புறம் திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். பாருங்க இதெல்லாம் ரொம்ப நல்ல பாயிண்ட். அந்த எஜமானு எப்ப வருவார்னு திருடன் கொஞ்ச நாளே தெரிஞ்சிட்டா என்ன பண்ணிடுவார் திருடன், அந்த எஜமான் பிரவேசிக்கிற விஷயத்துல ஏதாவது எதிர்ப்பு காட்டி எஜமானுடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்றதுக்கு முயற்சிப்பார். எவ்வளவு அருமையா நிறைவேறி இருக்கு பாரு, அதனாலயோ என்னமோ அதனால தான் இரண்டாம் அருகே 74 வந்துருச்சு. ஆனா அது தெரிஞ்சது எப்பதான் பிரதர் அசலுக்கு 76. சோ அதெல்லாம் அருமையான நிறைவு இல்ல, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், ஆனா ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட். சோ அந்த மத்தையும் 12:29 வசனத்துல பாக்குறோம் அந்த என்ன அந்த எஜமானு பலவான என்ன எப்படி கட்டணும், அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த முந்தி கட்டணும், அந்த முந்தி கட்டணும், ரொம்ப பியூட்டிஃபுல் வார்த்தை. அப்படின்னா அவரு உள்ள நுழையிறது வீட்டு எஜமானுக்கு தெரியக்கூடாது, கட்டுறது அவருக்கு தெரியக்கூடாது, சுதாரிக்கும் போது இவர் ஆல்ரெடி அண்டர் அரெஸ்ட் அப்படி இருக்கணும். சோ அது மாதிரிதான் சாத்தான் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்களுடைய நுணுக்கமெல்லாம் தெரிஞ்சிட்டு முன்கூட்டியே உஷாரா இருந்து தன்னுடைய அதிகாரத்தை காப்பாத்திக் கொள்றதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. சோ அதுதான் அங்க நிறைவேறிச்சு. அதுதான் இங்கே கூட நாம அங்க பார்க்கிறோம், எப்படின்னா அவரு தெரியாத விதத்துல ரகசிய வருகையில் அவர் வந்து இந்த வேலைகளை அங்க ஆரம்பிச்சிருப்பார். சோ அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகியால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். சோ இது சுவிசேஷுகோ சபைக்கு விசேஷமா பாத அங்கங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அதுக்கு மேற்பட்ட நிறைவேறும் தெய்வீக திட்டங்கள் குறித்த விஷயத்துல தீர்க்க தரிசனங்களுக்கு விழிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வேலை இன்னைக்கு நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது நம்ம மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பட வேண்டிய பாயிண்ட் சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனங்களுக்கு விழித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸ்ல ஒரு அருமையான பாயிண்ட்ஸ் பிரதர் சொல்றார், என்னன்னா அதாவது கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை அத வசனங்களின்படி உறுதியா விசுவாசிக்கிறது, அந்த வசனங்களின் அடிப்படை அடிப்படையில இன்னும் சில காரியங்களுக்கு விழித்திருக்கிற விஷயங்கள்லாம் ஆன்டிடோட் ஃபார் வேர்ல்லி ஸ்பிரிட் சொல்றார். உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்து நம்ம உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு உலகத்தின் ஜனங்களா போய்விடாமல் இருப்பதற்கு இந்த விஷயம் நமக்கு தடுப்பூசி. அதுதான் ஆன்டிடோட். சோ எப்பயுமே கர்த்தர் இயேசுடைய செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகை, வருண்டாம் வருகையில நிறைவேறுகிற தெய்வீக திட்டங்கள், இந்த இரண்டாம் வருகையில சபையினுடைய மகிமை ஓட்டம், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற விஷயத்துல உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், மாம்சீக இஸ்ரேலுக்கு நடக்கிற சம்பவங்கள், இவைகளை குறிச்ச தீர்க்க தரிசனங்கள் ஆராய்ந்து கொண்டே இருப்பது நமக்கு எந்த லெவல்ல உதவும்னா, உலகத்தின் ஆவி நமக்குள்ள வந்துடாம இருப்பதற்கு இது ஒரு தடுப்பூசி மாதிரி. சோ இது மஸ்ட் இருக்கணும். இந்த தடுப்பூசி போட்டோம்னா தப்பிச்சிடும். சோ அப்போ ஒருவேளை ஸ்ட்ரெஸ் ஆகிற பாயிண்ட் என்ன, அதிகமா நம்ம சொல்ல வருகிற பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்டடி ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனங்களுக்கு விடுத்திருக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பா இது வந்துட்டு நம்ம பர்சனல் ஸ்டடிஸ்க்கு நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். அப்போ சபையை போஷிக்கிற காரியங்கள் ஆகட்டும், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிற விஷயமானாலும் கூட, எந்த ஒரு காரியங்களையுமே இந்த பேலன்ஸ்டு ஸ்டடி இருக்கும். ஸ்பிரிச்சுவலும் அவசியம், அதே சமயத்துல தெய்வீக திட்டங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது, நிறைவேறிட்டு இருக்குது, நிறைவேற போறதை பற்றின அந்த ஆழ்ந்த தியானம் கூட தனிப்பட்ட ஓட்டத்துக்கு அவசியம், மற்றவருடைய ரட்சிப்புக்கு கூட அவசியம். அந்த மாதிரி கலந்த ஒரு ஒரு ஸ்டடி நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ அதனால்தான் நம்ம நம்ம ஃபாரின்ல எல்லாம் பிரதர்ஸ் பார்த்தோம்னா பல விதமான ஸ்டடிஸ் வச்சிருப்பாங்க. வால்யூம் ஸ்டடினா வால்யூம் ஸ்டடி, குரூப் டிஸ்கஷன்னா குரூப் டிஸ்கஷனு, கிளாஸ் ஸ்டடி, இதெல்லாம் வார்த்தை தான் நமக்கு தெரியும். என்ன பண்றாங்க தெரியல, கிளாஸ் ஸ்டடி வைப்பாங்க, காலேஜ் மீட்டிங் வைப்பாங்க, ஒரு ஒரு விதத்துல புது புது போயிட்டு ரொம்ப ஆழமா யோசிச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஓட்டம் சகோதரர் சகோதரிகளே. ஸோ கடைசி வரைக்குமே இதுல உண்மையுள்ளவர்கள்லாம் நிக்கணும். எதுக்கு மத்தியில நமக்கு முன் நம்ம மேல வரப்போற அக்னிக்கு மத்தியில இருக்கணும்னா இந்த எஃபர்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம், இந்த பிரயாசங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இந்த ஒரு ஆலோசனை ரொம்ப முக்கியமான ஆலோசனை. ஸோ திட்டங்கள் தீர்க்க தரிசனங்கள் பற்றின விழிப்பு நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஸோ இது இந்த இந்த ஊமையினுடைய ஆழமான கருத்து. நெக்ஸ்ட் நாம பார்த்தோம்னா அடுத்த ஊமை அந்த அதுக்கு அடுத்த வசனத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இது பிரதர் ரசல் வந்து இதை ஊமை என்று சொல்லல, முதல் ஊமையினுடைய விளக்கம் என்று சொல்றார். ஆனா கண்டிப்பா இது கூட ஊமை பாணியில தான் சொல்லியிருக்கிறார், அதனால அதை நம்ம ஊமையா ட்ரீட் பண்றோம். அதாவது வசனம் 42 வரைக்கும், லூக்கா 12 42 வரைக்கும் என்ன பேர் வருதுன்னா, ஏற்றகால ஆகாரம் மற்றும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்கார். ஒரு சின்ன பாயிண்ட் கொஞ்சம் கவனிங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா 35-40 வரைக்கும் இருந்த ஊமை. அங்க நம்ம கவனிச்சோம்னா கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழிய காரன்னா காரரா ஒருமையா பன்மையா? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே, ஒரு குரூப் பத்தி பேசுறார், ஒரு வகுப்பார். சோ இது யாரை குறிக்குது? அது கண்டிப்பா பாதாங்கங்கள் எல்லாரையுமே குறிக்குது. இது ஒரு குரூப் பத்தி பேசுறார். எங்க 35-40 வரைக்கும் இருக்கிற அந்த உண்மையில கத்ரேசன் இரண்டாம் வரையிலோ விழித்திருக்கிறவர்களா காணப்படுகிற ஊழியக்காரர். அப்போ அது பாத அங்கங்கள் எல்லோரையும் அங்க குறிச்சு பேசுறார். இப்ப நாம நெக்ஸ்ட் ஊமைக்கு வரலாம். நெக்ஸ்ட் ஊமையில 42 பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தலைப்பு எழுதிக்கோங்க, ஏற்றகால ஆகாரம் மற்றும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் பற்றின ஊமை. பேரபிள் ஆஃப் தி மீட் இன் டியூ சீசன் அண்ட் ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் ஸ்டீவர்ட். ஏற்றகால ஆகாரம் மற்றும் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் பற்றின ஊமை. மத்தையிலையும் இருக்கு, லூக்காலையும் இருக்கு. நம்ம லூக்கா அக்கௌண்ட் பார்க்கலாம். மத்தையு 24 45-51 வரைக்கும் இருக்கு. மத்தையு 24-45 முடியும். லூக்கால 12:42-48 வசனங்கள் முடியும். லூக்கா 12:42-48 வசனங்கள் முடியும். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான், தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வரை நான் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் குசித்து குடிக்கும் வெறிக்கவும் தடைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பார். தன் எஜமானுடைய திட்டத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய திட்டத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனாக சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷன் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள்.
இந்த உண்மையில மறுபடியும் கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை, இரண்டாம் வருகையின் காலத்துல நடக்கிற சம்பவங்கள் பத்தி தான் இந்த உண்மை கூட. சோ அதற்கு கர்த்தர் பணி விடைக்காரருக்கு குரூப் வகுப்பா பணி விடைக்காரர் முதல்ல தகுதியான காலத்துல படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட நபர் பத்தி இந்த தீர்க்க தரிசனம் மன்னிக்கணும் இந்த உண்மை அங்க பேசுது. அப்போ இரண்டாம் வருகையில இருக்கக்கூடிய ஊழியக்கார விழிச்சிருக்கணும் பாதங்கங்கள். நெக்ஸ்ட் அந்த பாதங்கங்களுக்கு மேல அதிகாரியா நியமிக்கப்பட்ட ஒரு தனி நபர், ஒரு தனி மனுஷன், தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் பத்தி இந்த உண்மை அங்க பேசுது. தெரியும் இது யாரு எவரு உங்களுக்கு எல்லாமே, ஆனா அது அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ஏன்னா ஒரு ஒரு கஷ்டமான விஷயம் தான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலேயே இந்த உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் விஷயத்துல தவறான கருத்துக்கள் கூட இருக்கு. தவறான கருத்துக்கள் அது நம்ம ஒரு வேலை எங்கேயாவது கேள்விப்பட்டா கூட செவி சாய்க்கிறது கூடாது. அதாவது அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் உண்மையிலே யார் குறிக்கிறது? பிரதர் ராசல். சோ லவோதிக்கியா சபையினுடைய தூதன், ஏழாம் தூதன் சகோதரர் ராசல். சோ அவர் தான் அந்த இரண்டாம் வருகையில இருக்கிற ஊழியக்காரர். அவங்களுக்கு ஏற்ற கால சத்திய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு ஒரு பாத்திரம் பிரதர் ரசல். ஆனா இந்த விஷயத்துல ஃபாரின்ல எல்லாம் வேற மாதிரி கருத்து இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு தனி நபர் இல்ல, அது ஒரு அமைப்பு. தெரியல ஏன் வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க தெரியல. ஒரு வேலை பிரதர் ரசலுக்கு விரோதமான கருத்தா தெரியல, இருக்கலாம். ஆனா அந்த கருத்து இருக்கு. அதாவது அந்த அந்த ஊழியக்காரன் அந்த அந்த விசாரணைக்காரன் வந்து ஒரு தனி நபர் இல்ல, மாறாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சொல்லுவோம். குரூப் ஆஃப் அப்படின்னா புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 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 வகுப்பாறு. அந்த வகுப்பாறு எல்லாம் யாரு குறிக்குது? நம்மையே குறிக்குது. அதாவது பிரதர் ரசல் ஆரம்பிச்சாரு பாருங்க அந்த சொசைட்டி, வாட்ச் டவர் அண்ட் ட்ராக் சொசைட்டி. அந்த சொசைட்டி தான் அந்த ஊழியக்காரன், கவனிக்கிறீங்களா? அந்த சொசைட்டி தான் அந்த ஊழியக்காரன், பிரதர் ரசல் இல்ல அப்படியெல்லாம் சொல்லுவோம். இருக்கு தாட் இருக்கு, அந்த தாட் வந்து ஈக்குவலா போதிக்கப்படுற ஒரு விஷயம், பட் அது ராங். எப்படி நம்ம அந்த தவறு சொல்லலாம்? கிளியரா அங்க பாரு, அந்த வகுப்பார் பத்தியும் பேசுறார், ஆனா அந்த வகுப்பாருக்கு ஒரு அதிகாரி. அந்த வகுப்பார் தான் யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பாத அங்கங்கள், அது சொசைட்டி, என்ன வேணா சொல்லலாம். ஆனா இவங்களுக்கே அந்த ஆதாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு யார் வேணும்? யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? ஒரு தனிப்பட்ட நபர், பிரதர் ரசல். சோ அது எக்ஸாக்டா பிரதர் ரசல் அவர்களை அங்க குறிக்கிறது. சோ ஏன் தூதன் பற்றினா அருமையான ஒரு உண்மை. சோ அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு, சோ இவங்க தான் பாதாங்கங்கள். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நாம சொன்னோம், தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அர்த்தம் இதுக்கு? நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சகோதர சகோதரிகளே. சோ எஜமான் அப்படி வரும்போது அப்படிப்பட்ட ஒரு உண்மையும் விவேகமுமான ஊழியக்காரனா இருக்கிறவர் பாக்கியவான். அது ஒரு விசேஷமான ஒரு ஒரு பாத்திரமா அவர் தேவன் கரத்துல அங்க இருப்பார். ரொம்ப விசேஷமான பாத்திரம். எப்படி? அவரு அந்த காலத்து பரிசுத்தவான்கள் எல்லோருக்குமே தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து அந்த சத்தியங்களை எடுத்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழி. இந்த மாதிரி ஒரு ஊழிக்காரனு இதுக்கு முந்தைய 6 ஸ்டேஜ்ல இல்ல, இதுக்கு முந்தைய 6 சபையின் காலகட்டங்கள இப்படி ஒரு விசேஷ ஊழியக்காரன் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஊழியன் அவர் பாக்கியவான். ரசூலுடைய அந்த அவருடைய தேவன் கரத்துல அவர் இருந்த அந்த ஒரு தன்மை, அவர் ஆசீர்வாத தன்மை. நம்ம கேக்குறது என்னன்னா, சோ தனக்குள்ள எல்லாவற்றின் மேலும் அவனை எஜமான் என்ன பண்ணுவாரு, அது என்ன, அது எல்லாவற்றின் மேலும் பாத்தீங்களா, முழு சத்தியத்தின் மேலும் உண்மைதான், எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மையாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனா இந்த வசனத்துல ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ரெண்டு உச்சகட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது கண்டிப்பா நாம் வந்து தவிர்க்கணும். ஒரு சிலர் இது மாதிரி ரொம்ப விழித்து இருந்தாங்க, அதாவது கர்த்தரேசன் 2 வருகை, சபையினுடைய மகிமை அடைகிற அந்த காலம், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுற சம்பவம், இவைகள் எல்லாவற்றையும் குறிச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி காலங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போனாங்க. அப்படி ஏமாந்து போனதுல அவங்க என்ன ஆயிடுக்கிறாங்கன்னா, விரக்தி அறிஞ்சிட்டு என்ன என்ன நிலைமைக்கு போயிடுக்கிறாங்கன்னா, வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் வேண்டாம், பிரதர் ரசல் வேண்டாம், குரோனாலஜி வேண்டாம், அப்ப சொல்லுவாங்க இப்ப சொல்லுவாங்க இப்ப சொல்லுவாங்க ஏமாற்றம் தான், அதெல்லாம் வேண்டாம். இது ஒரு உச்சக்கட்டம், ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு உச்சக்கட்டம், இது இந்த இந்த உச்சக்கட்டம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு உச்சக்கட்டம் என்னன்னா, அந்த தனக்குரிய எல்லாவற்றின் மேலும் அவரை என்ன பண்றாரு, அவரு எஜமான அதிகாரியா விசாரணைக்காரனா வைக்கிறாருங்க பொழுது என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா லவோதிக்கிய சபையினுடைய சகல காரியங்கள் மீது தேவன் யாருக்கு அதிகாரம் கொடுத்தார், விசேஷ அதிகாரம், ரசில் ரொம்ப முக்கியமா சத்தியங்கள் மூலம். ஆனா இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போயிடுனா, பிரதர் ரசில் சொன்னது தான் எல்லாமே அப்படி கூட இல்லை, அது கூட இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அது கூட இது ஜாக்கிரதையா டீல் பண்ண வேண்டிய பாயிண்ட். கேஷுவலா பேசுறவங்களும் பேசிட்டு போயிடக்கூடாது, நல்லா விளக்கி சொல்லணும், கேட்கறவங்களும் கேஷுவலா கேட்கணும். இந்த வசனம் பாருங்க, அவரு எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக வச்சார் அப்படின்னா, ரசல் மூலம் முழுவதும் என்ன பண்ணல தேவன் இன்னுமே வெளி ஆக்கவில்லை. அவருடைய காலத்துக்கு தேவனே மறைச்சிருந்த அநேக விஷயங்கள் இன்னும் பெண்டிங் இருக்கு, அந்த காரியங்கள் அவருக்கு பின் வரக்கூடிய பாத அங்கங்கள் மூலம் தான் அங்க வெளிப்படும். சோ அது வெளிப்பட்டு கொண்டு அங்க இருக்குது. சோ அப்போ பிரதர் ரசல் சொன்னது தான் எல்லாம், அது அது அதுவே தான் நம்ம அங்க பார்க்கணும், அதுக்கு மேல வார்த்தைகள் வசனங்கள் ஆராய்ச்சி கூடாது, அவர் சொன்னதை கேள்வி கேட்டு சோதிச்சு கூட பார்க்க கூடாது, இதெல்லாம் வந்து அது தேவனுடைய ஆவியில வெளிப்படாத விஷயங்கள். சோ ஆனா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கூட சில சமயங்கள்ல சகோதரர்கள் போய் விடுவது உண்டு. ஆனா இப்படி இருக்கிறதுனால இன்னும் வேற மாதிரி எக்ஸ்ட்ரீம் கூட சிலர் இருப்பாங்க, பாத்தீங்களா, நமக்கு கூட என்ன ஆகும், அப்போ பாதங்களுக்கு கூட வெளிப்படும் சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கரமா உற்சாகமா புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப தேவனுடைய சத்தியத்தினுடைய வீரியம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா பிரதர் ரசல் மூலம் வெளிப்பட்ட விஷயங்களுக்குள்ள போய் தங்களை நிரப்பி கொண்டவங்க, பரிசுத்தாவியில தேவனால் வழிநடத்தப்படுகிற சகோதரர்கள், சோ இவர்களுக்கு கண்டிப்பா தேவனுடைய ஆவியில இனி வரப்போகிற காரியங்கள் கண்டிப்பா வெளிப்படும். ஆனா அந்த லெவலுக்கு இல்லாத சில சமயங்கள்ல சகோதரர்கள் தங்களையே மிதமிஞ்சி எண்ணிட்டனா இருக்கக்கூடாது, அவங்களை பார்த்து சும்மா சர்வசாதாரண பேர். சமீபத்துல சில சம்பவங்கள் நடந்துச்சு, அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ரொம்ப ராங். அப்படிப்பட்ட சகோதரன் பத்தி பார்த்தா நம்ம அமைதியா சொன்னது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில நம்ம சும்மாலாம் நம்ம எடுத்துட்டு அங்க ஹேண்டில் பண்ண முடியாது. இருக்கிறாங்க சில சகோதரர்கள், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும், அவங்க சொல்லக்கூடிய அந்த வியாக்கியானத்தையும் நமக்கு தெரியும், அது தேவனுடைய ஆவியில அருமையா வெளிவரக்கூடிய சத்தியம் என்று சொல்லு. ஆனா சில சமயங்கள் அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாம புதிதாக வந்திருக்கிற சகோதரர்களே, சத்தியத்தினுடைய ஆழம் புரிஞ்சிக்க இன்னும் முயற்சி பண்ணாதவங்க திடுதிப்புன்னு இந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்வது அது ஆபத்துக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இங்க இருந்து நாம சொல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நமக்கு நன்மை, ரொம்ப முக்கியம். சோ அப்போ இந்த வசனத்தை ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுக்கிறாங்க, ரெண்டுமே எடுக்கக்கூடாது. சோ கண்டிப்பா அந்த தூதன் தான் தேவன் ஏற்படுத்தினார் நமக்கு முழு சத்தியத்துல வழி நடத்தும், அவர் மூலம் வந்தது சத்தியம், நெக்ஸ்ட் இப்ப அந்த சத்தியங்கள் வச்சுட்டு அவருக்கு கூட என்ன மறைக்கப்பட்டிருந்துச்சோ அது ஒருவேளை தேவன் கிருபையில நம்மளுடைய தன்மை பார்த்து நம்முடைய பரிசுத்தம் பார்த்து நம்முடைய உண்மை பார்த்து நமக்கு வெளிப்படுத்த சித்தமா இருந்தா அதற்கு கூட பயத்தோட நடுக்கத்தோட நம்ம அந்த வசனங்களை தியானிச்சு பார்த்து அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்கிறது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் வேலை. சோ இந்த பாயிண்ட் இந்த வசனத்துல முக்கியமா கவனிக்கணும். சோ அப்போ அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை. சோ இது யார் பத்தி இந்த உண்மையில பேசுறாரு? சோ அப்போ 42-43 குறிக்குது பிரதர் ரசல், உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன், அந்த விசாரணைக்காரன். ஆனா 44 இருந்து 46 வரைக்கும் யார் பத்தி பேசிருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் கூட யார் பத்தி தான் பேசிருக்குது? பிரதர் ரசல் பத்தி தான் பேசிருக்கு. அது பிரதர் ரசல் அவருக்கே அப்ளை பண்றார் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது அவர்கிட்ட நிறைவேறல. ஒரு வேலை இப்படி இருக்கிறதுக்கு பதிலே இப்படி ஆயிட்டா அவருக்கு என்ன நேரம் அது பிரதர் ரசல் கிளியரா உணர்ந்துருந்தான். அந்த 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 கமெண்ட்ஸ் நீங்க பேஜஸ் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா கிளியரா அந்த 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 ஊழியக்காரன் அப்படிங்கிற ஸ்தானத்துல தான் தான் இருக்கிறோங்கிறது 100% உணர்ந்துருந்தான். ஆனா ஒருபோதும் அது நான் தான் அவர் என்ன பண்ணதே இல்லை சொன்னதே இல்லை. அது யார் தான் சொன்னாங்கன்னா பிரதர் ரசலுக்கு பின்னாடி வந்த பரிசுத்தவான்கள் கிளியரா சொன்னார். அந்த ஊழியக்காரன் நம்முடைய அருமை சகோதரர் ரசல் தவிர வேற யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் செய்த ஊழியம், அவர்கிட்ட வெளிப்பட்ட தேவனுடைய ஆவி, அவரிடத்துல காணப்பட்ட தாழ்மை, இது மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊழியக்காரன் சகோதரர் ரசல் கிளியரா சொன்னான். ஆனா பிரதர் ரசல் இது விஷயம் இதையும் புரிஞ்சிருந்தான். அந்த ஊழியக்காரன் அந்த 2வது வருகையின் மேல அவ்வளவு உறுதியா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும், அவ்வளவு தாழ்மை தரிச்சிருக்கணும், மற்ற ஊழியக்காரர்கள் மேல தன்னை ஒரு அதிகாரியாக எல்லாம் நினைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு உடன் ஊழியனா இருந்து அவங்களுக்கு அந்த சக்தி ஆகாரத்தை போஷிக்கணும். இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மைண்ட்ல புரிஞ்சு வச்சிருந்தான். ஒருவேளை இதுல ஏதாவது ஒண்ணு குறைவாச்சுன்னா நெக்ஸ்ட் வர விஷயங்களுக்கு உரியவர் ஆயிடுவார். ஆனா அது ஆனா அது பிரதர் ரசல் அப்படி அது போகலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது கூட இது அவர் அங்க அந்த அந்த ஊழியக்காரன் தனக்கே அங்க அப்ளை பண்றது நம்ம அங்க பாக்குறோம். சோ ஒரு வேலை அந்த ஊழியக்காரன் உண்மை இல்லாதவரா போனா அவர் என்னென்னலாம் ஆகுங்கிறது தான் அங்க சொல்லியிருக்கிறார். ஆனா தேவனுக்கு நன்றி, அவருக்கே மகிமை. சோ அவர் தேர்ந்தெடுத்த அந்த ஊழியக்காரன் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரனா அந்த உக்கிரான வேலையை அவர் அங்க செய்து முடிச்சிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இப்போ 47 பார்த்தோம்னா தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவாங்க. சில சமயங்கள நமக்கு கூட அங்க அப்ளை ஆகும். சோ 2வது வருகையில கர்த்தரேசுவின் பங்கு, வேலை, விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு கூட சில சமயங்கள இந்த விஷயங்களுக்கு வெதுவெதுப்பான ஆவி உள்ளவங்களா போயிட்டா பாருங்க அநேக அடிகள் அடிக்கப்படும். ஏன்னா என்னைக்கு இந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும் சகோதர சகோதரிகளை, என்னைக்கு சத்திய வெளிச்சம் நமக்கு வெளியாக்கப்பட்டுச்சோ அதற்கு நாமோ பொறுப்பாளிகள். எந்த அளவுக்கு வெளிச்சம் பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன்கிட்ட நாம பொறுப்புள்ளவர்களா கருதப்படுகிறோம். உங்களுக்கு இவ்வளவு சத்தியம் வெளிப்படுத்தினே என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்க, இப்படிதான் பண்ணுவீங்களா தேவன் கேட்பாங்க, அதுக்கு நாம பதில் சொல்லியே ஆகிறோம். சோ அந்த லைட் வந்து நமக்கு எந்த லெவலுக்கு பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு வி ஆர் ரெஸ்பான்சிபிள் தேவன் கிட்ட. சோ அது நம்ம மைண்ட்ல வைக்கணும். சோ அதான் சொல்றாரு, யார் அவருடைய சித்தம் அறிஞ்சிட்டு கூட கவனக்குறைவா இருந்தாரோ அநேக அடிகள் வாங்குவோம், நிறைய சிச்சைகள் அங்க வாங்குவார். அப்படின்னா இது என்னன்னா அது சிச்சைகள் இருக்கும். அவர் அடிச்சு திருத்துறது உடனே செகண்ட் எடுத்துக்கு போறதுக்குன்னு இல்ல, ஆரம்பத்துல அடிக்கிறதுனா அடிச்சோன்னே யாரும் சாக போறது கிடையாது. அவங்கள வந்து சிச்சித்து அவங்களை உணர்வுக்குள்ள கொண்டு வரக்கு அங்க அந்த முயற்சி பண்றார். அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். கிட்டத்தட்ட அது கிறிஸ்தந்தத்தை குறிக்கலாம், அல்லது அந்த முழு வெளிச்சத்துக்குள்ள போகாத அறியாமல் இருக்கிற ஜனங்களை கூட குறிக்கலாம். சோ எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும், மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்பு கொடுத்தார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். சோ இதுவும் கூட 2வது வருகை அதுல ரொம்ப முக்கியமா அந்த விசேஷமான பாத்திரம் பிரதர் ரசல், அவருடைய பங்கு, அவருடைய ஊழியம், அதையில நாம கவனிக்க வேண்டிய சில சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்த ஊமை, கடைசி ஊமை, 2வது வசன ஊமை, முப்பதாகவுமே அப்ரயோஜனமான ஊழியக்காரன் பற்றின உண்மை. பேரபிள் ஆஃப் தி அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட், அப்ரயோஜனமான ஊழியக்காரன் பற்றின உண்மை. பேரபிள் ஆஃப் தி அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம்
நாங்கள்
அப்ரயோஜனமான ஊழியக்காரர்,
நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார்.
ஆமா, சோ ஒரு எஜமானுக்கும் ஊழியக்காரனுக்கும் இடையில இருக்க வேண்டிய அந்த நிலைமை பற்றி இந்த ஊமை பேசுறார். ரொம்ப அதிக விஷயங்கள் இல்லை. சோ எந்த ஒரு எஜமானும் ஊழியக்காரனுக்கு அவர் முதல்ல சாப்பிடுவதற்கு அனுமதி எல்லாம் அங்க கொடுக்க மாட்டார். சோ ஒரு வேளை அவர் கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு களைப்பாக வந்தாலும் கூட அந்த ஊழியக்காரனுடைய வேலையோடு எந்த வேலையும் கூட சேர்ந்து இருக்குதுன்னா அந்த நைட்டு இரவு உணவு கூட அந்த எஜமானுக்கு யார் தான் அங்க பரிமாறணும், அந்த ஊழியக்காரன் பரிமாறும், அந்த ஊழியம் செய்யணும், அதுதான் அவருடைய விஷயம். சோ அந்த ஊழியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட உடனே அவரா போட்டாங்க சாப்பிட முடியாது. அந்த எஜமான் என்ன சொல்லணும், நீ இப்போ சாப்பிடு சொல்லணும். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், காத்திருந்து தன் ஊழியத்தை அவர் நிறைவேற்றணும். அந்த எஜமான் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணும், சொன்னதுக்கு அப்புறம் வேணா அவர் என்ன பண்ணலாம், அங்க உணவந்தலாம். அருமையான பிரின்சிபிள், அருமையான ஒரு விஷயம் நமக்கு அங்க இருக்கு. சோ நாம் கர்த்தருக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்க ஊழியம் செய்யணும். எஜமானுக்கு அவங்க என்ன செய்யணும், ஊழியம் செய்வது அவங்களுடைய கடமை, அவங்கள் மேல நியமிக்கப்பட்ட விஷயம். ஊழியக்காரர்னா என்னதான் செய்யணும், ஊழியம் செய்யணும். எது வரைக்கும் எஜமான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும். சோ வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லி இவரா சுய முடிவு எடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. சோ நல்லப்பா, இது ரொம்ப பிரயோஜனமான விஷயம். சோ நம்முடைய சாக்ரிஃபைஸ், நம்முடைய பலிகள், நம்முடைய பிரயாசங்கள், அது நம்ம செஞ்சுட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாம் யார், இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாய ஊழியக்காரர்கள், கண்டிப்பா செய்யணும், 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 செய்யணும். எஜமான் நிறுத்துங்க சொல்ற வரைக்கும் செஞ்சிட்டே இருக்கணும். இடையில சுய சித்தத்துக்கு வாய்ப்பு இல்ல, வழி இல்ல, என்ன வேணா நடக்கட்டும். நம்முடைய லைஃப்ல ரொம்ப டயர்ட் ஆயிடலாம் அந்த ஊழியக்காரர், நோ மேட்டர். அந்த எஜமானுக்கு கடைசி வரைக்கும் ஊழியம், அந்த எஜமான் சொல்ற வரைக்கும் ஊழியம் செய்யறது ஊழியக்காரனுடைய வேலை, அதுதான் ஊழியக்காரர். எஜமான் சொல்லணும், இல்லப்பா இப்ப நீ கூட என்ன பண்ண, நீ சாப்பிடு, கொஞ்சம் வேலையெல்லாம் நிறுத்திட்டு இலைப்பாருங்க சொல்ற வரைக்குமே அவரு அங்க இலைப்பாரக்கூடாது சொல்லிட்டா ஒரு வேலை. அதுக்கப்புறம் சோ தேவன் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நாம் நிறைவேற்றும் பொழுது கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லணும். அவராக சொல்லி நம்ம இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ற வரைக்கும் நம்ம அந்த உண்மையான உக்கிரான ஊழியத்துல அங்க இருக்கணும். சோ இதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் கூட என்ன சொல்றாரு, சோ ஒரு வேலை அப்படி எல்லாவற்றையும் நீங்க செய்தாலும் கூட, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு என்னதான் நீங்க சொல்லுங்க, நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அழகா நம்ம நிறைய முறை இதை சும்மா கேஷுவலா பேசிருக்கோம், அது உண்மைதான். சோ இந்த வேலைகளை ஒரு ஊழியக்காரனா இருந்து நாம் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கடமை செஞ்சுட்டு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் இப்படி எஃபிஷியண்டா செஞ்சிருக்கிறேன், என்னை மாதிரி மற்றவர் செய்யல, இந்த மாதிரி மேன்மை பாராட்டல்களுக்கு மகிமை தேடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தா கூட அது கூட யாருடைய கிருபை தான், தேவனுடைய கிருபை தான். அந்த ஊழியம் செய்துட்டதுக்காக நமக்கு புரிதல. பிரதர் ரசல் கமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, சில ஆசீர்வாதங்களுக்கு கிடைச்சா நீங்க சொல்லாதீங்க தப்பி தவறி கூட, நான் அவ்வளவு உண்மையா வேலை செஞ்சா தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, அந்த ஆசீர்வாதம் கொடுத்தது அது யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க, நீங்க செஞ்சதுக்காக தான் அவர் என்ன பண்ணிடுக்கிறார். அந்த ஊழியம் செய்வது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அது நாம் செஞ்சுதான் அங்க ஆகும், அதுல எந்த வித்தியாசமே அங்க இல்ல. சோ இந்த தாழ்மையுள்ள சிந்தை தான் இங்க நமக்கு அந்த படிப்பினை. சோ நாங்கள் வெறும் அப்பிரயோஜனமான ஊழியம் அதான். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும் போது அது ஒரு அருமையான ஒரு வாசகம், நம்ம 100% செஞ்சாலும் கூட நாம் யார் தான்? தேவனுடைய பார்வையில் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். சோ இது இது கூட அந்த ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய சிந்தை. சோ இதோட நாம் இன்றைக்கு ஊமைகள் கிளாஸ் நாமும் நிறைவு செய்யலாம் சகோதர சகோதரிகளை. சோ இன்னைக்கு 5 பார்த்துருக்குறோம், ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 30 ஊமைகள் நம்ம அங்க பார்த்துருக்கோம். சோ தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல நம்ம ஒரு சில ஊமைகள் இருக்கு, அதை நம்ம பார்த்து இந்த வகுப்பு நாமும் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து மேற்படியா தேவன் நம்மை வழி நடத்துறதுக்கு நம்முடைய ஜெபங்கள்ல நாம் நினைவு கூறுவோம். பொறுமையோடு கேட்ட நம்ம யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரர் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிற போது ஒன்னும் பெருசா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, சாதாரண ஊமைகள் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு நம்ம அதை உட்கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள், ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டடும் ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரனும் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அவங்க கணக்கு சொல்லப்படணும்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால இன்னைக்கு நிறைய வாங்கியிருக்கிறோம், நிறைய நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதுக்கு தக்கதாக ஏற்றகால சத்தியங்களை ஏற்றகால சத்தியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறனா, ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற சகோதரர்களோடு நம்ம ஐக்கியத்தை வைத்து அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளின்படியாக தேவனுடைய வசனத்தின்படியாக நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி முடிவாக நம்முடைய சகோதரர் சுதர்சன் பாபு அவர்கள் இரவின் கீதங்கள் வாசிக்க, சகோதரர் ஐஸ்வர்யா அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த பாடத்தை.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவதாயும் இருக்கிறார். எபிரேயர் 7:25. சுவிசேஷ யுகம் முழுவதுமாக கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாச கண்களால் தங்கள் மத்தியஸ்தராகிய மகா பிரதான ஆச்சாரியர் வெளிப்பட்டு தங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டதை கண்டார்கள். அவர் பிதா நியமித்த காலத்திற்காக காத்திருந்து 2 வருகையில் வந்து தன்னுடைய சபையை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு அதனுடைய திவ்ய அருமையான வாக்குத்தத்தங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக முன்பாகவே பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன்வைக்கப்பட்டபடியே சீர்திருத்த கால ஆசீர்வாதங்களை பொழிந்து அருளுகிறார் என்பதை கண்டார்கள். இதுபோலவே விசுவாச கண்கள் மூலம் அவருடைய அடிச்சோட்டை பின்பற்றுகிறதன் மூலமும் அவர் தன்னுடைய பலியை நிறைவேற்றி முடித்தது போலவே தங்களுடைய பலியை நிறைவேற்றி முடிப்பவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் முன்பதாகவே தோன்றும். தேவனுக்கு முன்பாக அந்நியதும் புறஜாதியாருமாய் இருந்தவர்கள் நேரடியாக அல்ல, மத்தியஸ்தர் மூலமாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆகிறார்கள். நமது மத்தியஸ்தரும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவருமான கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு முன்பாக ஏற்புடையவர்களாகி கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவினிடத்தில் எதையும் கேட்கவும் தயை பெற்றுக்கொள்ளவும் கிருபை அளிக்கப்படுகிறது.
ஜபம் செய்வோம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனே, தந்தையே, உங்க ஒருவருக்கே உங்க திருக்குமாரன் மூலியமாக துதிகன மகிமையாகும். இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறடிக்கிறோம் தந்தையே. உங்க அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்நாளில் கூட எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் எங்களை விலக்கி திரும்பமாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜீவனோடு நிற்க கிருபை செய்ததற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. தந்தையே, இந்த நாளில் கூட உங்களுடைய மேலான சத்தியங்களை கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாய் தரிசிக்க செய்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. கேட்ட சத்தியத்தில் நாங்கள் உண்மையும் உத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து உங்களுடைய தெய்வீக திட்டங்களையும் தெய்வீக உங்களுடைய வார்த்தைகளையும் அறிந்த நாங்கள் அதன்படி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் விசுவாசத்தையும் அதற்கு மேலாக உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அதிக அதிகமாக கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க தந்தையே. தந்தையே, உங்களுடைய திருக்குமாரனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற நாங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசித்து அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நாங்கள் இன்னும் அதிக அதிகமாக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் நிலைத்து நிற்காதபடி அவைகளிலிருந்து நாங்கள் விடுபடவும் எங்களுக்கு போதுமான உங்களுடைய தெய்வீக கிருபையும் தாய்வியும் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் முன்னாக தாழ்த்துகிறோம் தந்தையே. இன்னும் எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் மீறுதல்கள் அனைத்தும் மன்னித்து தந்தையே உங்களுடைய உங்களுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாகவும் நிற்க எங்களுக்கு திராணிய எங்களுக்கு தந்தரளும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. தந்தையே, உங்களுடைய திருக்குமார் உங்களுடைய மகனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல சபையாக அழைக்கப்பட்ட நாங்களும் அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு உங்களுடைய தெய்வீக திட்டங்களை இன்னும் அதிக அதிகமாக எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க கிருபையும் தெய்வம் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. இதோ தந்தையே, அறுவடை வேலையில ஈடுபட்டு இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவருடைய போக்கையும் வறுமையும் ஆசீர்வதிங்க, பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக கூட கெஞ்சுகிறோம் தந்தையே. இதோ தந்தையே, சந்தோஷத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் செல்கிறோம். திருமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை உங்களுடைய தெய்வீக பிரசனமும் வழிநடத்தலும் சத்தியமும் எங்கள் ஒவ்வொருவரும் இருந்து எங்களை நீதியின் பாதையிலும் இந்த உண்மையான சத்தியத்திலும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் கண்மலையும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்க பொற்பாதம் பணிந்து இந்த ஜபத்தை உங்க பொற்பாதம் சமைப்ப ஜபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையில நல்ல பிதாவே.
ஆஃபீஸ் கட்டணும் கொடுத்தேன்.